إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ரமலானுடைய காலப்பகுதியில் ஐந்தாவது மார்க்க வகுப்பிலே இன்று நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பைஅத் அவசியமா என்ற தலைப்பிலே நாம் ஆரம்பித்த பாட வகுப்பின் இரண்டாவது தொடர் என்றாகும். சென்ற முதலாவது பாடத்திலே இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸை வாசித்து அதே கருத்தை கூறக்கூடிய இன்னும் பல ஹதீஸ்களையும் நினைவு கூர்ந்து இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து காணப்படுகின்றன என்பதனை நாம் விளங்கிக் கொண்டோம். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ் என்பன அந்த இஸ்லாத்தின் தூண்களாகும். சென்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால் அந்த ஐந்து தூண்களில் முதலாவது தூணாக கருதப்படக்கூடிய கலிமாவை தவிர்த்து ஏனைய நான்கு விடயங்களுக்கும் ஏனைய ஹதீஸ்களின் துணையோடு அந்த ஒவ்வொரு விடயங்களையும் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்கிறோம், அமல் செய்கிறோம். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, தக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஏனைய பல்வேறு மதிப்புகள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்விடத்திலே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோம். அதே நேரம்
அதிலே முதலாவது விடயமாக காணப்படக்கூடிய அந்த கலிமாவை எந்த விதத்திலே சொல்லுவது, எப்படி சொல்லுவது, யாரிடத்திலே சொல்லுவது என்கின்ற விடயத்தில் இன்று இந்த சமூகத்திலே பல முரண்பாடான கருத்துகள் இருக்கிறது என்பதனையும் நாம் புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஏனைய பல மதீதுகளை தேடக்கூடிய பிரிவினைவாதிகள் இந்த கலிமாவிற்கு மட்டும் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்குள் நுழைவதாக இருந்தால் அவன் வீட்டிலே தனியாக இருந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறினாலும் அவர் முஸ்லிமாகி விடுகிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற அதே நேரம் இன்றைய அறிவீனம் எந்த அளவு தலை தூக்கி இருக்கிறது என்றால் அந்த கலிமாவும் சொல்ல தேவையில்லை. முஸ்லிம்களை பார்த்து ஏனைய மதத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் நானும் உங்களோடுதான் இருக்கிறேன் என்று சொன்னால் போதும், அவரும் முஸ்லிம் தான் என்ற கருத்தை இன்றைய நவீன அறிவியர்கள் சொல்லுவதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல் குர்ஆன சுன்னாவிலே அல் குர்ஆன சுன்னா ஒளியிலே விளங்கக்கூடிய சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த கலிமாவை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்பதனை இன்றைய இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றான முதலாவது தூணாகிய கலிமாவை எப்படி யாரிடம் எப்போது சொல்வது என்பதுதான் இன்றைய இந்த பாடத்தின் தலைப்பாகும். இது சம்பந்தமாக நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே தேடுகிற போது சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 2157வது செய்தி ஒரு சிறு தெளிவை எமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் சொல்கிறார்கள், பாயஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் على شهادتي ان لا اله الا الله وان محمدا رسول الله நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரியத் செய்தேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டேன். உடன்படிக்கை على شهادتي ان لا اله الا الله وان محمدا رسول الله அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதற்காகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்பதனையும் சாட்சி சொல்லும் முகமாக அவர்களிடம் நான் பயிற்சி செய்தேன். அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் வழங்குவதாகவும் செவிமடித்து கட்டுப்படுவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்வதாகவும் செல்லவாகு அலைஞ்சி வசல்லம் அவர்களிடம் நான் வையகத்து செல்வேன் என்று தூண்களில் முதன்மையானதாகிய அந்த கலிமாவை ஜாஹிலியத்திலே இருந்த ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எப்போது சொன்னார்கள், அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு சொன்னார்களா, யாருக்கும் தெரியாமல் சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தானா, தெளிவாக சொல்கிறார்கள், பாயஅத்து ரசூலல்லாஹ் அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கல்மாவை தான் சான்று பகர்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உடன்படிக்கை செய்தேன் என்று மிக தெளிவாக கூறுகிறார். அந்த கல்மாவோடு சேர்த்து தொழுகை, நோன்பு, இன்னும் சில விடயங்களையும் அந்த பையத்திலே அவர்கள் சேர்த்துக் கொண்டதாக இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு சிறு தெளிவை தருகிறது. கலிமாவை எங்கே சொல்ல வேண்டும்? பைஅத் செய்கின்ற அந்த இடத்திலே கலிமாவை முதன் முதலாக சொல்ல வேண்டும். யாரிடம் சொல்வது? அந்த பைஅத்தை நாம் யாரிடம் செய்கிறோமோ அவர்களிடம் இந்த கலிமாவை சொல்ல வேண்டும். எப்போது சொல்வது? இஸ்லாத்திற்கு ஒரு மனிதர் வருவதற்காக பைஅத் செய்கிறாரே, அந்த சந்தர்ப்பத்திலே இந்த கலிமாவை சொல்ல வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு கூறிக்கொள்கிறது. பாருங்கள், எவ்வளவு அழகாக தெளிவாக இந்த ஷஹாதா கலிமாவை பைஅத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களிலே மூன்று விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத். ஏனைய இரண்டு விடயங்கள் விடுபடுகிறது. அது வல்லாத இன்னும் மூன்று விடயங்கள் மேலதிகமாக சொல்லப்படுகிறது. செவிமடுப்பது, கட்டுப்படுவது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்வது, இவற்றிற்காகவும் செல்லவாகும் அழகி வந்தந்த முதல்களோடு நான் பயத்து செய்தேன் என்று ஜெரீவதியுள்ளார்கள் அறிவித்தார். இதைதான் நாம் சென்ற ஹதீஸிலே நாம் பார்த்தோம். ஒரே ஹதீஸிலே முழுமையான அனைத்து விடயங்களையும் எல்லா நேரத்திலும் விளங்க முடியாது. இதிலே மூன்று விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் இன்னும் சில ஹதீஸ்களை நாம் தேடி பார்க்கிற போது ஐந்து விடயங்களையும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களும் காணப்படுகிறது. அப்படி இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளிலே ஒன்று முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 21952 இடத்திலே அதாவது சதூசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அறிவிக்கக்கூடிய செய்தியில் அவர் மதீனாவிலே வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை இந்த ஹதீஸிலே அவர் தெளிவுபடுத்துகிறார். அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிபுபாரிஹு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வதற்காக வந்தேன். சொல்கிறார்கள், ஃபஷ்தரத அலைய ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் பைஅத் செய்ய வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை நிபந்தனையாக போட்டார்கள். இந்த விஷயங்களை கொண்டுதான் உங்களோடு நான் உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். முதலாவது அதிலே சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு நாயம் இல்லை என்றும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது அடியானும் தூதரும் ஆவார்கள் என்றும் சொல்லும்படியும், நிலைநாட்டும்படியும், ஒப்படைக்கும்படியும், இஸ்லாமிய ஹஜ்ஜை செய்யும்படியும் وان اصوم شهر رمضان رمضانுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கும்படியும் وان مجاهد في سبيل الله அல்லாஹ்வின் பாதையிலே போராடும்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனை இட்டார்கள். فقلت يا رسول الله உடனே இந்த தூசி கூறுகிறார், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே அம்மத்னதானி நீங்கள் ஒரு சில விடயங்களை நிபந்தனையாக கூறுகிறீர்கள், இதிலே ரெண்டு விஷயங்கள் எனக்கு முடியாது, என்னால் அதனை செய்ய முடியாது யார சூழல்லா. அது என்ன ரெண்டு? அல் ஜிஹாது வஸ்ஸதகா. ஒன்று, அல்லாஹ்வின் பாதையிலே போராடுதல். இரண்டாவது, ஜகாத் கொடுத்தல் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? فَإِنَّهُمْ زَعَمُوا أَنَّهُ مَنْ وَلَّى الزُّبُرُ فَقَدْ بَاءَ بِغَضَبٍ مِّنَ اللَّهِ. ஏன் அல்லாஹ்வின் பாதையிலே போராடுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், யார் அந்த யுத்தத்திற்கு சென்று புறமுதுகை காட்டி ஓடுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்திக் கொள்வார். நான் அந்த யுத்தத்திலே பங்கு கொண்டால் எனது ஆத்மா பதறிவிடும், மரணத்தை அது அஞ்சும். எனவே எனக்கு யுத்தம் செய்வதாக உங்களோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. இரண்டாவது சதக்கா, وَوَاللَّهِ مَا لِي إِلَّا غُنَيْمًا وَأَشْرُ ذَوْءٍ. صدقாவை விட்டும் ஏன் நான் பின்வாங்குகிறேன் என்றால், என்னிடம் இருப்பதே ஒரு சில ஆடுகள், ஒரு சில பால் தரக்கூடிய ஒட்டகங்கள், அவற்றை வைத்துதான் நான் எனது வாழ்க்கையை நடத்துகிறேன். எனது குடும்பத்திற்குரிய சொத்தாகவும் வாழ்க்கை செலவாகவும் அதைத்தான் காணப்படுகிறது. எனவே அந்த இரண்டிலும் எனக்கு உடன்பட முடியாது என்று அந்த தூசியை சொல்லிவிடுகிறார். வைரத்து செய்வதற்காக கையை நீட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு நிபந்தனைகளை எனக்கு ஒத்து வர முடியாது என்று அவர் சொன்னவுடன் தனது கையை முடக்கிக் கொண்டார்கள். பிறகு கையை அசைத்து அவரை நோக்கி கையை அசைத்தார்கள். அசைத்து கேட்டார்கள், வலா ஜிஹாத வலா சதகா, சென்னதையுடன் உங்களுக்கு ஜிஹாது முடியாது ஜகாத்து முடியாது என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எப்படி சுருக்கம் செல்ல முடியும்? அந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எப்படி சுருக்கம் செல்ல முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவுகிறார்கள். உடனே இந்த மனிதர் குழு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அன உபாயுக, சரி நான் பயணத்தில் நீங்கள் போட்ட அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று நான் பயணத்தை செய்கிறேன் சொல்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் நிபந்தனையிட்ட அந்த அனைத்து விடயங்களுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் பயணத்து செய்தேன் என்று இந்த தூசி என்ற நபித்தோழர் அறியப்படுகிறார். பாருங்கள், இந்த ஹதீஸிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்ன? இவர் இல்லாத்திலே இல்லாத ஒரு மனிதர் பயத்து செய்வதற்காக வருகிறார். செல்லவால் வரை இவற்றம் அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளை போடுகிறார்கள். முதலாவது என்ன நிபந்தனை? என்று நீ ஷஹாதா சொல்ல வேண்டும். கலிமாவை எங்கே சொல்ல சொல்லியிருக்கிறார்கள்? பையத்து செய்கிற போது அதனை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மட்டுமா? இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து என்று சொன்ன செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐந்தையும் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ரமலானிலே நோன்பு நோக்க வேண்டும், ஐந்தையும் கொண்டு வருகிறார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய அந்த வழிமுறை என்னவென்றால் பைஅத்தின் மூலம்தான் அது நடந்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மேலதிகமாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போராளிகளையும் சேர்த்து சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் செய்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு முடியாது, ரெண்டு விஷயங்கள் முடியாது, ஜிஹாதும் முடியாது, ஜகாத்தும் முடியாது என்று மறுக்கிறார். என்ன கேட்டார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரண்டையும் முடியாது என்று சொல்லிவிட்டு நீ எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? பாருங்கள், இன்று கலிமா மட்டும் போதும் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று சொல்லக்கூடியவர்களின் கருத்து எந்த அளவு அறிவீனமானது என்று. இவர் நான்கு விடயங்களை ஏற்றுக்கொள்கிறார், கலிமாவை மட்டுமல்ல தொழுகையை நோன்பை ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள், இன்னும் இரண்டு இருக்கிறது, இது இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நீ எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? எனவே பாருங்கள், வெறும் கலிமாவை மட்டும் ஒரு மனிதன் சொல்வதனால் ஒரு நாளும் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லது அத்தோடு தொழுகையை மட்டும் சேர்த்து தொழுகிறார் சொர்க்கம் செல்ல முடியாது. எந்தெந்த விடயங்களை கொண்டு அவர் வையாத்து செய்கிறாரோ அதனை முழுமையாக அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இடத்திலே ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இது சந்தேகத்திலே இருப்பவர்களுக்குரிய பதில்கள் மட்டுமல்ல, இது எமது சமூகத்துக்குரிய ஒரு தாவாவாகவும் அமையக்கூடும். இதிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரை அல் குர்ஆன் சுன்னாவிலே எந்தெந்த விடயங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாகும். இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஓரிரண்டு விடயங்கள் என்னவென்றால், ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையிலே போராடுதல் என்ற ஒரு அம்சம் இந்த விடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தை பேசுவதற்கு நாம் தயங்குகிறோம், ஆனால் இதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இதை நினைத்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜிஹாத் என்ற ஒன்று எப்பொழுது அது நடைமுறைப்படுத்தப்படும் என்றால், ஒரு நாட்டிலே இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது, உதாரணத்துக்கு மதீனா, அங்கே வேறு மதங்கள் மார்க்கங்கள் கிடையாது, பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அங்குதான் இந்த ஜிஹாத் என்ற இந்த அமல் நடைமுறைக்கு வரும். இதை விட்டுவிட்டு ஏனைய நாடுகள் எத்தனையோ இருக்கிறது, அந்த ஒவ்வொரு நாடுகளிலும் எந்த மதத்தினர் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கொள்கைகள் தான் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும். அங்கு இந்த ஜிஹாத் என்ற ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவிலே வாழ்ந்தார்கள், அவர்கள் இந்த ஜிஹாதை நடைமுறைப்படுத்தவில்லையே. அவர்கள் இருந்தார்கள் காபிர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்திலே. எனவே இன்று இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் இந்த இலங்கை மண்ணிலே ஒரு நாளும் இந்த யுத்தத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நடைமுறைப்படுத்தவில்லை. இதிலே தெளிவாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நடைமுறைப்படுத்துகிறதில்லை என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, இவர்கள் ஹஜ்ஜி செய்வதில்லை. இவர்கள் ஹஜ்ஜி செய்வதில்லை. யாருக்கு ஹஜ்ஜி தெரியும், ஹஜ்ஜி கடமை தெரியுமா, அதன்பால் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவருக்கு கடமை. ஒரு நாளும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதனை மறுத்தது கிடையாது. எமக்கு அதற்குரிய சக்தி இருக்குமாக இருந்தால், அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால், செல்லல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியபடி அந்த மக்கா நகருக்கு சென்று குறிப்பிட்ட தினத்திலே குறிப்பிட்ட அமலை செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால், அந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஹஜ்ஜி செய்தே ஆக வேண்டும். ஒரு நாளும் ஜமாத் அந்த ஹஜ்ஜை மறுக்கவில்லை. எனவே இந்த விடயத்திலே மிக தெளிவாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே கூற வரக்கூடிய சுருக்கம் என்ன? ஹலீமாவை பைஅத் செய்கிற போது ஒரு விடயமாக அவர்கள் நிபந்தனை இட்டார்கள். அத்தோடு சேர்ந்து இன்னும் பல விடயங்களையும் சொன்னார்கள். ஒரு மனிதன் முஸ்லிமாக இருப்பதாக இருந்தால் அந்த பைஅத் செய்து ஹலீமாவை அதிலே ஏற்றுக்கொண்டு இன்னும் பல விடயங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முஸ்லிம் என்ற அந்த ஸ்தானத்தை அடைவான். இந்த அமைப்பிலே தான் கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு வீட்டிலே இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதர் கலிமா சொல்லி முஸ்லிமாகுவதற்கு அல் குர்ஆன் சுன்னாவுடனே எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த கலிமாவை சொல்வதற்குரிய ஒரே இடம் அது பைஅத் செய்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைஅத் என்றால் என்ன? அந்த கலிமாவை முன்மொழிந்து அதற்கு பிறகு இன்னும் பல கடமைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்பதனை சொல்வதுதான் பைஅத். எனவே ஒரு மனிதன் முஸ்லிமாக வேண்டும் என்றால் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றபடி அவன் பைஅத் செய்வதன் மூலமே முஸ்லிமாக முடியுமே ஒழிய அவன் நினைக்கின்ற பிரகாரம் எந்த வகையிலும் முஸ்லிமாக முடியாது. இறுதியாக ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்று இந்த விடயங்களை எல்லாம் துண்டு துண்டாக பிரித்து வெறும் கலிமாவை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு கலிமா சொன்னால் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள். இங்கே செல்லம் அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இஸ்லாம் ஐந்து தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறது என்றார்கள். கலிமாவில் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லை, ஐந்து தூண்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஐந்தோடு சேர்த்து ஆறாவது ஒன்றையும் சேர்த்து சொன்னார்கள். அவர் இரண்டை மறுத்தார். சல்லல்லாஹுலை வந்தனும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய வேடிக்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதர் கல்மா சொல்லி வந்து விடுவார், தொழுகை எப்படி சொல்வார், நாளைக்கு அவர் தொழுவார். ரமலான் அல்லாத காலத்திலே இஸ்லாத்திற்கு இவர்களுடைய பார்வையிலே ஒருவர் வந்துவிட்டால் எப்போது நோன்பு குடிப்பார்? ஒரு வருடம் செல்ல. ஜகாத்தை எப்போது கொடுப்பார்? அவருக்கு கடமையாக வேண்டும். ஹஜ்ஜை எப்போது செய்வார்? அவருக்கு வசதி வர வேண்டும். அதுவரைக்கும் அவர் முஸ்லிமா இல்லையா என்று தெரியாது. அப்படியே இல்லையா? கலிமாவை ஒன்றும் தான் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு வருடக்கணக்கிலே செல்லும். ஒரு நாளும் ஒரு மனிதனை முஸ்லிமாக அங்கீகரிக்கவில்லை. இதனை நான் தெளிவு பெறுவதற்காக சிந்திப்பதற்காக சொல்கிறேன். இஸ்லாம் ஐந்து தூண்களிலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகுவதாக இருந்தால் அவர் பைஅத் செய்வதன் மூலமாக அந்த ஐந்து தூண்களையும் நான் சரியாக பேணி நடப்பேன் என்று சொல்வதோடு அத்தோடு சேர்த்து இன்னும் பல விடயங்களை சொல்வதன் மூலமே ஒரு மனிதர் முஸ்லிமாக முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் ஒரு மனிதர் முஸ்லிமாகுவதற்கு எந்தவித ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. எனவே இந்த விடயத்தை மிக தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலிமாவை எப்போது எப்படி சொல்வது என்பதற்குரிய பதில், ஒரு தலைவரிடம் சென்று பைஅத் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த கலிமாவை மொழிய வேண்டும். இந்த கலிமாவை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அவர் பைஅத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் என்று இஸ்லாம் கருதுகிறது என்ற விடயங்களை இந்த ஹதீஸ்களின் மூலம் மிக தெளிவாக நாம் புரிந்திருக்கலாம். இது பற்றிய இன்னும் பல விளக்கங்களும், இது சம்பந்தப்பட்ட இன்னும் பல கேள்விகளும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடவகுப்புகளிலே அவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். வல்லாஹ் இது பற்றிய தெளிவுகளை ஒவ்வொருவருக்கும் இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி இந்த சத்திய இஸ்லாத்தை உறுதியாக ஏற்றுக்கொண்டு இதிலே சரியாக இருந்து இறுதி வரை இந்த சத்தியத்திலே இருந்து மரணிக்க வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவானாக. அப்போது கலந்து
سبحان الله والحمد لله سبحان الله والحمد لله لا اله الا الله استغفر الله